नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरेन्द्रं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मदीरये अष्टप्रायेषु अवतरेषु नित्यं भागवत सेवयां भगवतीं उत्तमश्लोकीं भक्तिं भवदीर्नैष्ठिः। ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 9 அத்தியாயம் 6 சபரிமுனிவரின் வீழ்ச்சி பதம் 41 காண்டம் 9 அத்தியாயம் 6 பதம் 41 ச விசித்யா பிரியம் ஸ்ரீநாம் ஜரடோஹம் அசன்மத பலி பலீத ஏஜத்கைதி அகம் பிரத்யாத்கிருத சாதயிஷ்யே ததாத்மானம் சுரஸ்ரீநாமபீப்ஸிதம் கிம் புனர்மனுஜேந்திராணாம் இதி வேவசித பிரபோ. சபரிமுனி எண்ணினார், இப்போது நான் முதுமையின் காரணத்தால் பலவீனம் அடைந்திருக்கிறேன். முடியும் நரைத்து விட்டது, தோல் தளர்ந்து விட்டது, தலை ஆடுகிறது. தவிரவும் நானோ ஒரு யோகி, எனவே பெண்கள் என்னை விரும்பவில்லை. இவ்வாறாக அரசரம் என்னை கைவிட்டதால் தேவமங்கையரும் விரும்ப வகையில் என்னுடைய உடலை நான் சீர்படுத்திக் கொள்ளப் போகிறேன். இகலோக அரசகுமாரிகளை பற்றி சொல்ல தேவையில்லை. பதம் 43 முனி பிரவேசித சத்ரா கன்யாந்தகபுரம் கிருத்திமத் விருதஸ ராஜகன்யாபீர் ஏகம் பஞ்சாசதவர. அதன் பிறகு சபரிமுனி மிகவும் இளமையானவராகவும் அழகு மிக்கவராகவும் மாறியதும் அரண்மனை தூதுவான் அவரை செல்வங்களுக்கும் அரசகுமாரிகளின் அந்தப்புறத்திற்குள் அழைத்து சென்றான். அங்கிருந்த 50 அரசகுமாரிகளும் அவர் ஒருவரையே தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டனர். அதன் 44 தாசா கலீர் அபுத் போயாங் தட்டே அவோக்கிய சௌகிருத்தம் மமானுரூபோ நாயம்ப இதி தத்கத சேதசாம். அதன் பிரபு சபரிமுனியால் கவரப்பட்ட அரசகுமாரிகள் தங்களுடைய சகோதரி உறவுமுறையும் கைவிட்டு எனக்குத்தான் ஒரு பொருத்தமானவர் உனக்கல்ல என்று போட்டியிட்டவாறு ஒருவரோடொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். இவ்விதமாக அங்கு பெரியதொரு மனஸ்தாபம் விளைவிந்தது. பதம் 45-46 ச பகூரஸ்தாவீராவரண்ய தப ஸ்ரீயாநாத்ய பரிச்சதேசோ கிரியேசு நானோ பவன மலாம்ப சரஸ்வோ சஹந்திக காணனேசோ மகாக சையாசன வஸ்திரபூஷண ஸ்நானானூலே பாப்ய வகார மாலியகை சலங்கிருத்த ஸ்ரீ புருஷேசு நித்யதா பிரேமியா துகாய துஜ பிருங்க வந்திஷோ. மொழிபெயர்ப்பும் விளைந்தவர் சில பிரபா பிரபாக்கு. சபரிமுனி பிழையின்றி வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் கைதேர்ந்தவர் என்பதால் அவரது கடும் தவணையின் பயனாக பின்வரும் விஷயங்களை அவர் அடையப்பெற்றார். செல்லம் குளிக்கும் வீடு, ஆடை அணிகலன்கள், நன்கு உடையணிந்து அலங்கரிக்கப்பட்ட பணிப்பெண்கள், பணியாட்கள், சுத்தமான நீர் கொண்ட ஏரிகள் மற்றும் தோட்டங்கள் ஆகியவற்றைக் கொண்ட பல வகையான பூங்காவனங்கள், பல வகையான பூக்களின் நறுமணங்களால் நிரப்பப்பட்ட இந்த பூங்காவனத்தில் பாடல்களால் சூழப்பட்டவாறு பறவைகளின் கீழ்ச்சிடும் ஓச்சையும் பண்டுகளின் ரீங்காரமும் ஒழித்தன. சபரி முனிவரின் வீட்டில் ஏராளமான விலையேந்த படுக்கைகள், ஆசனங்கள், ஆபரணங்கள் ஆகியவையும் குளிப்பதற்கான வசதிகளும் பல வகையான சந்தன குழம்புகளும் மலர் மாலைகளும் மற்றும் அரிசி உணவு உலைகளும் சூழ்ந்தன. இவ்வாறாக செல்வம் குளிக்கும் பொருட்களால் சூழப்பட்டிருந்த முனிவர் அவரது அநேக மனைவிகளுடன் குடும்ப வாரங்களில் ஈடுபட்டிருந்தார். பொருளுரை: சபரிமுனி ஒரு சிறந்த முனிவர் ஆவார். எட்டு வகையான யோக சக்திகள் உள்ளன. அவை அனிமா, லகிமா, மகிமா, பிரப்தி, பிரகாமிய, ஈசித்வ, வசித்வ மற்றும் காம வசாயிதா. சபரிமுனி தான் பெற்ற லோக சக்தியின் பயனாய் பௌதிக சக்தியை அனுபவிப்பது விஷயத்து திறமையை வெளிப்படுத்தினார். பகுருஷ என்னும் சொல் மந்திரம் உதவியில் கைதந்தவர் என்ற பொருளை குறிக்கிறது. பௌதிக ஆசீர்வாதங்களை சாதாரண பௌதிக மார்க்கின் மூலமாக அடைய முடிவதைப் போலவே மந்திரங்களின் மூலமாக சூட்சமமான முறையிலும் அவற்றை அடைய முடியும். சபரி முனிவர் சூட்சமான முறையில் மந்திரங்களை உச்சரித்து பௌதிக ஆசீர்வாதங்களை சேரித்தார். ஆனால் வாழ்வில் அடைய வேண்டிய பூர்ணத்துவம் இதுவல்ல. பிறகு நாம் காணப்போவதைப் போல் சபரிமுனி பௌதிக ஐஸ்வரத்தில் மிகவும் அதிருப்தி அடைந்தார். இதனால் அனைத்தையும் துறந்து வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்று காட்டிற்கு சென்ற அவர் முடிவான வெற்றியை அடைந்தார். ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள் வாழ்வின் ஆன்மீக மதிப்பை அறிவதில்லை. இவர்களால் வெளிப்படையான பௌதிக ஐஸ்வரங்களில் திருப்தி அடைய முடியும். ஆனால் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் பௌதிக ஐஸ்வரங்களில் ஊக்கம் கொள்வதில்லை. இதுவே சபரிமுனிவரின் வாழ்வு மற்றும் செயல்களிலிருந்து நாம் பெறக்கூடிய உபதேசமாகும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சாயமுலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சோன்யவாணி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இது வந்து சௌபாரி முனிவரோட வரலாறு. ஏற்கனவே பார்த்த மாதிரி சௌபாரி முனி வந்து நீர்லேருந்து வெளியே வந்து மந்தாதா மகாராஜாட்ட போய் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனால் இவரோட உடம்பு வந்து நீரில் சுருங்கியும் தவத்த நாடி ஒடுங்கியும் அழகற்றிருந்த நாடி ராஜாவுக்கு கவலை. அந்த பொண்ணை ஏற்றுக்க போறான் அரசகுமாரி. ஆனால் பொறுப்பை வந்து அவட்டே விட்டுற, நீங்களே போயிட்டு இவர் மாட்டேன்னு சொன்னா சாபம் விட்டுருவாரு. ஆனா அதே சமயம் முனிவரும் பாக்குறாரு நம்முடைய உடம்பு வந்து தெளிவா இல்ல, நாடி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன் தவ வலிமையில உடம்பு அழகா மாத்துறாரு. இளமைய அழகுமா. அதுக்கப்புறம் அவர் அரசியல் அன்றங்க அந்த புறத்தில் கூட்டப்பல் ராஜாவோட 50 அரசகுமாரிகளும் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 50 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த 50 பேருக்குள்ள சண்டை சச்சரவும் இருக்கு. சகோதரி முறையை விட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சபரிமுனி வந்து தன்னுடைய செல்வாக்கு நாடி ஏகப்பட்ட வசதிகளை பண்ணித்தராரு. அந்த மாதிரி அழகான தோப்புகள், நீர்நிலைகள், பறவை கீழும் ஓசைகள், பாடல்கள், சுத்தமான ஏரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதி பண்ணித்தராரு. இதுதான் இந்த 6 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா உலக வாழ்க்கையில சுகம்னு அனுபவிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ஆன்மீகம் இல்லாத உலக வாழ்க்கைக்கு வந்து பௌதிக சுகத்தை நாடி வாழ்வை இன்பப்படுத்தணும்னு நினைச்சு முயற்சி செய்றாங்க. அதனாடி வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமான ஆன்மீக முன்னேற்றம் அழிஞ்சு போகுது. கல்யாணம் பண்றது சரி, ஆனா அதுக்க வேண்டி வாழ்க்கையில வந்து ஆன்மீக நோக்கத்தை கைவிட்டு வெறும் உலக சுகத்தில் அளவுக்கு மீறி முங்குறது ஆன்மீக வாழ்க்கைக்கு அழிவு. ஆன்மீக வாழ்க்கை வந்து அழிபடும் பௌதிக சுகங்களை அதிகம் பண்ணும்போது. பிரபாதர் சொல்ற மாதிரி குடும்ப வாழ்க்கை இது வந்து குளங்களை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு ஒரு கன்செஷன் சொல்றாரு. கன்செஷன் தமிழ்ல சரியான வார்த்தை, கன்செஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் இது வந்து தேவையில்லை. ஆனா முதனபுரை வாசனைகள் நாடியோ சில தடுமாற்றங்கள் நாடியோ குளங்கள் கட்டுப்படாம இது நாடி வாழ்க்கை செதறி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கன்செஷன். ஆனா இது அல்டிமேட் கிடையாது, இதுதான் இறுதி முடிவு கிடையாது. இது கன்செஷன், டெம்பரரி. ஓகே, குணப்படுத்திக்கோன்றோம். அதனாடி ஒரு குடும்ப வாழ்க்கையில போறவங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணம் இருக்கணும், இது கடைசி வரைக்கும் இல்லை, இது இன்டர்மீடியட்டா இந்த கன்செஷனை பயன்படுத்தி நம்ம குலநின்பத்தை குறைக்கணும், நம்முடைய சுகத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும். எப்படி முள்ள முள்ளால எடுக்கிறோமோ அதே மாதிரி காமாசையை காமத்தினாடி குறைக்கணும். முறையான காமம் வந்து காமாசையை குறைக்கும், கட்டுப்பாடான காமம் காமாசையை குறைக்கும். ஆனா கட்டுப்பாடு இல்லாத காமம் காமாசையை அதிகம் பண்ணும். அதனாடி ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில உள்ள வந்தாலுமே சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு கட்டுப்பாடான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது அடிப்படியா அவங்க நாடி அந்த காமாசையை குறைக்க முடியும். அதோட இறுதி தான் வானப்பிரஸ்தம். கணவனும் மனைவியும் குறிப்பிட்ட வயது நெருங்கினவனே முதுமு நெருங்கையில ரெண்டு பேரும் பகவான்கிட்ட சரணடையும். முழுக்க இறுதியா ரெண்டு பேரும் பகவானே முழுமையா சரணடையும். இது வாழ்க்கை முறை. சவாரி முனி வந்து அவர் வந்து மகா முனிவர் ஆனந்தம் அந்த பௌதிகாசிரி நாடி கல்யாணம் பண்ண விருமண நாடி அவர் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில உள்ள வராரு. உள்ள நுழையிலே பிரச்சனை, 50 மணி சகோதரி விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்து அவர் வந்து அவங்களுக்காக தன்னுடைய தவ வலிமையெல்லாம் விரயம் பண்றாரு. தவ வலிமை நாடி இவர் ஒவ்வொன்றும் வந்து தவ வலிமை வந்து புண்ணிய கர்மா, அதை வந்து இந்த மாதிரி வசதிகளை உருவாக்க பயன்படுத்திட்டார். முதல் இளமையாக்குறாரு, உடம்ப அழகாக்குறாரு, தேவ கன்னியரும் போட்டி போடுற மாதிரி உடம்ப திமணா நாடி அதுல ஏகப்பட்ட தவோலிமையை செலவழிச்சிட்டாரு. அப்புறம் உங்களையெல்லாம் திருப்தி பண்றக்கா வேண்டி ஏகப்பட்ட மாட மாளிகைகளும் நீர்நிலைகளும் இதுவும் அமைதியான பாகம். அதுவும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு, இவன் அந்த மந்தாத்தா கூட ஆச்சரியப்படுறாரு. ஏழுத்துகளையும் கொண்ட முடிவு முழு உலகிற்கும் பேரரசை வழங்கிய மந்தாத்தா மாந்தாத்தா சபரிமுனிவரின் ஐஸ்வர்யத்தை கண்டு ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார். அவரே ஏழு தீவிரம் மதான அவர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் தன்னுடைய இவருடைய ஆன்மீக பலத்தை தவ பலத்தை பௌதியமா மாத்திட்டார். அதனாடி அவரோட ஆன்மீக பலம் வந்து குறைஞ்சு போச்சு. அது காரணத்தினாடிதான் குடும்ப வாழ்க்கையில வந்து ஒருத்தர் ஈடுபட்டாலும் அவங்க வந்து கடைசி வரையில வந்து இந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டுப்பாடான குளம் கட்டுப்பாடுக்கு கொண்டு வரணும்னு மனசுல தெளிவான ஒரு ஐடியா இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துல குடும்ப வாழ்க்கையில உள்ள வரும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். என கடைசி வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில காமசோகத்தில் மூழ்கி இருக்கிறத சாஸ்திரம் அனுமதிக்கல. காரணம் வந்து இறுதி வரைக்கும் இந்த சுகத்தில் முங்கியிருந்தா வரும் பிறவிகளும் அதுக்கு பொறுத்த மாதிரி திருப்பி இதே பைண்டிங், இதே கட்டுப்பாடுகள் உருவாகும். அது காரணத்தினாடி பக்குவப்பட்டா இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி பக்குவப்பட்டு கொஞ்சம் வெளியே வரணும், இந்த வாழ்க்கையிலே வெளியே வரணும். அப்படி வெளியே வரலைன்னா இந்த வருகின்ற வாழ்க்கையிலையும் நம்ம மாட்டிக்க வேண்டியிருக்கும். இது வந்து குடும்ப வாழ்க்கையில உள்ள வர்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இங்க வந்து சௌபாரி முனி வந்து அவரும் பின்னாடி புறப்பாதசுர மாதிரி இதில் வெறுப்படைஞ்சு அவரும் திரும்பவும் ஆனா காட்டுக்கு போய் திரும்ப தவத்துக்கு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு முடிவடைஞ்சாங்க. இடையில ஒரு டிவியேஷன் மாதிரி முக்கியமா இது வந்து தவ வலிமையை விரயம் பண்ணும்போது திரும்பவும் அந்த தவ வலிமையை பலப்படுத்த வேண்டியது. பௌத்தகீதையும் ஆனாடிதான் அது என்ன சொல்லும், சரீரம் மோஷனா அதுக்கு முன்னாடி சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய காமக்கிறத உத்வேக வேகமா அது என்ன சொல்லும், சரீர மோஷனா சரீர விமோஷனா சரீர விமோஷனாத்தான் இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய புலங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்ற கோபத்தை அடக்கி புலங்களையும் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். அதுல மிக கஷ்டமானது காமசோகமும் காம வாக்கியம். அதை கட்டுப்பாடு கொண்டு வரலைன்னா நம்ம 1000 பாடுபட்டாலும் கஷ்டம். முக்கியமா பிரபா குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி இது வந்து கட்டுப்படாத புலன்கள் உள்ளவங்களுக்கு ஒரு கன்செஷன். கன்செஷன்னா கட்டுப்பாடான கன்செஷன். அவங்க மனம் போல வாழ முடியாது. அவங்க வந்து படிப்படியா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து படிப்படியா அந்த சோகத்தை குறைக்கணும். இயற்கையும் அதுக்கேற்ற மாதிரி முதுமை அடையும் போது உடம்போட பலத்தை குறைக்குது, மனசோட பலமும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட்டு வரும். எல்லாரும் உடம்பு பலம் குறைஞ்சாலும் மனசை வந்து வேகத்தை குறைக்காத நாடி சாகர வரையும் இந்த வாழ்க்கையில முங்கி கிடக்கிறாங்க. பௌதியில தான் சர்ணோதிகேவ சோடம் பிராக்சரீர மோஷனா காமக்ரோத உத்பவ வேகம் சயுத்த சசுகீனர. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு பிராக்சரீர மோஷனா எடுத்திருக்க உடம்ப நீக்கிறதுக்கு முன்னாடி ஜடப்புலங்களின் உந்துதல்களை பொறுத்துக் கொள்ளவும் புலங்களோட வேகத்தை கட்டுப்படுத்த காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவானா இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். அதாவது பகவான் வந்து இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, பிராக்சரீர விமோஷனா இந்த உடம்ப விடுறதுக்கு முன்னாடியாவது கட்டுப்பாடு கொண்டு வான்றாரு. கடைசி வரைக்கும் முங்கி கிடக்காதேன்னு சொல்றாரு. உடம்பு வந்து ஏதோ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, கொஞ்சம் ஆசை இருக்கு, அதை முறப்படி அனுபவிச்சு குறைக்கும். அந்த ஆசைகளை வந்து முறப்படி அனுபவிக்கும் போது படிப்படியா குறையும், முறைப்படி அனுபவிக்கும் போது அதிகரிக்கும். அதனாலதான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில பூந்தவங்களும் கட்டுப்பாடு இல்லாம போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க முறையா சாஸ்திர விதிகள் படி அனுபவிக்கலைன்னா அதை அதிகரிச்சுட்டு போகும். அதுக்குதான் சாஸ்திர விதிகள் சொல்லியிருக்கு. பக்தி சாஸ்திர விதிகளும் பிளஸ் பக்தி, பக்தி சேவையிலையும் அது வேகத்தை குறைக்க முடியும். இல்லைன்னா பிராக்சரீர மோஷனம் உடம்பு விடுறதுக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் வந்து காமக்ரோத உத்பவ வேகம் காம குரோதம் கோபத்தையும் காம ஆசைகளையும் எப்படி ஒருத்தர் நாடு கட்டுப்படுத்த முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இது வந்து குடும்ப வாழ்க்கையில நுழையிறவங்களுக்கு அடிப்படையா புரிஞ்சுக்கிட வேண்டியது. டெம்பரரி, வெரி டெம்பரரி சிச்சுவேஷன் ஃபார் சம் பீ. நான் ஒரு சிக் பர்சன், நோயாளி, அதனால நோயாளிக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். நான் ஒரு காமாச உள்ள நோயாளி, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ஆசை தீர்றது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முறையா எடுக்கும்போது முடிவுல வந்து நான் வெளியே வரணும், இல்லைன்னா பிறவிதோறு இது தொடரும், பிறவிதோறு இது தொடரும், விட முடியாது. அது நாடி இன்னைக்கு வாழ்க்கை வந்து கல்யாணம்னு வெளியே நடக்கிறது, உள்ளே யாரும் நுழைய முடியாது. வெறும் இது அறியப்பட்டவன் சௌபாரி மணி பண்ண மாதிரி தான், எல்லாமே அறியப்படுற மாதிரி இருக்கு. ஒரே பாட்டும் கூத்தும் அது மட்டும் இல்ல, எல்லா ஒழுக்க நிறைய அங்க வயலட் ஆகுது. நான் போய் ரொம்ப காலம் ஆச்சு, எல்லாரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த கல்யாண வீடுகளுக்கு போனா பொண்ணோட அப்பா வந்து எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், அப்புறம் சீட்டு நைட்டு பூரா சீட்டு, அப்புறம் மாமிச விருந்து, இந்த மாதிரி பயங்கர அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த மாதிரி கொடுத்து, அந்த மாதிரி ஆரம்பிக்கலே அபசமா ஆரம்பிக்கிறேன். அபசம் கல்யாணம் ஆரம்பிக்கும் போது பக்குவம் இல்லாம ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்க்கை வந்து எப்படி சரீர பிராக்சரீர மோஷனாட்டவங்க நாடி எப்படி விட முடியும்? ஆனாடி குடும்ப வாழ்க்கை வந்து உள்ள நுழையும் போதே தப்பா நுழையிறாங்க, ஆனாடி அவங்க நாடி விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடைசி வரைக்கும் பந்தத்துல முங்கிறாங்க, வாழ்ற வாழ்க்கையிலையும் சந்தோஷப்படுறாங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்ற இப்பறவிலே ஒருத்தர் அமைதியா நிலையா இருப்பான்னு சொல்றாரு பகவான். ஆனாடி அவங்க இந்த பிறவிலே நிம்மதியா இருக்க, ஒரே சண்டை சச்சரவு குழப்பம், கல்யாணத்துக்கு அப்புறமும் நிம்மதியற்ற வாழ்க்கையாது. இது காரணம் வந்து ஆன்மீக பகுதியை விடுறது, ஆன்மீகத்தை விட்டப்ப வெறும் பௌதிக வாழ்க்கை வந்து சுகம் தராது. பௌதிக வாழ்க்கை எவ்வளவு சுகம் தரப்போகுது? நாயும் நரியும் கூட காம வாழ்க்கையில கன நேரம் தான் நிற்கும். அப்படி இருக்கிற மனுஷனுக்கு வந்து எப்படி அதை முங்கி கடக்க முடியும்? கண்டிப்பா அந்த ஆன்மாவோட இது இல்லைன்னா, ஆன்மசக்தி வந்து நமக்கு டெவலப் பண்ணலைனா, ஆன்மீகம் இல்லைன்னா, இந்த லௌகிக வாழ்க்கை வந்து நொடியில வெறுத்து போகும், சுகம் திகட்டியும் போகும். ஆனாடி இன்னொரு பிரச்சனை வந்து பல இடங்கள் அலபாயம், மனசு அலபாயம், அலபாயங்க பலவித தவறான வாழ்க்கையில் வாழ்ந்து நாடி எந்திரிச்சு வெளியே வரையில அந்த அனுபவங்கள்லாம் மனசுல ஏகமா படிஞ்சு பல பிறவிகள் நம்மளை கந்தர்கோலம் பண்ணி வாழ்க்கை நாரடிச்சு. ஆனாடி சௌபாரி முனியோட வாழ்க்கை வந்து பிரபாத சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து இல்ல பிரபாத சொல்ற என்ன புரிஞ்சுக்கணும்னு சௌபாரி முனி சௌபாரி முனிவரின் வாழ்வு மற்றும் செயலிருந்து நாம் பெறக்கூடிய உபதேசம் இதுவே ஆகும். ஆனால் பிரபாத சொல்ற ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்களின் வாழ்வின் ஆத்மாவை அறியாதவர்கள் வாழ்வின் ஆன்மீக மதிப்பை அறிவதில்லை. இவர்களால் வெளிப்படையான பௌதிக ஐஸ்வர்யங்களில் திருப்தி அடைய முடியும். ஆனால் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் பௌதிக ஐஸ்வர்யங்களில் ஊக்கம் கொள்வதில்லை. இதுவே சபரி முனிவரின் வாழ்வு மற்றும் செயல்களில் நாம் பெறக்கூடிய உபதேசமாகும். அதாவது ஆத்மாவில் ஆனந்தம் அனுபவிக்கிறவங்க பௌதிக ஐஸ்வர்யங்களை திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க இது வேற முடிவுன்றாங்க, இது ஆத்மா வாரியதுன்னு ஆத்மா வாரியிற நாடி ஆத்மாவை ஒருத்தர் அறியிற நாடி ஆத்ம இன்ப அனுபவி இருக்கிற நாடி அது வந்து ரமதே புதான்னு வரும். அதான் இதுல ரமதி இதுல ஆனந்தம் கொள்வதில்லைன்னு சொல்றாங்க. நான் ரமதே புதன், இதுல வந்து ஆத்மாவை அறிகிற நாடி ஒருத்தர் வந்து பௌதி என்பதுக்கு போறதில்லைன்னு சொல்றாரு பிரபாதர். அந்நாடி கொஞ்சம் ஆத்மாவை அறிகிறதுனா பெரிய விஷயம் இல்லை, பகவானையும் நம்ம பக்தி சேவை, பகவானுக்குள்ள தொடர்பு வந்து நம்ம அறியும் போது பகவான் சேவையில ஈடுபடும் போது இந்த சுகம் குறையும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆன்ம சுகத்தை அதிகப்படுத்தினா இந்த சுகம் குறையும். வெறுமனே இந்த சுகத்தை யாரும் குறைக்க முடியாது. ஆன்ம சுகத்தை அதிகம் பண்ணாம பக்தி வாழ்க்கை அதிகம் பண்ணாம இது குறையாது. கடைசி வரைக்கும் மூலிகைதான் கிடக்கணும். அதுக்கான தினாடி பக்தி வாழ்க்கையில பகவானுக்கு பக்தி செய்யும் போது பேரலா இந்த பௌதிக வாழ்க்கையும் குறைஞ்சிட்டே விடும் பௌதிக சுகமும். அதுக்கப்புறம் பௌதிக சுகம் குறையினா நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கலாம், எல்லார் உலக வாழ்க்கை மத்தியிலும் இருக்கலாம், ஆனா அவங்களோட மனம் வந்து அதுல படாம பத்மபுத்திரம் இவாம்பசா தாமரையில வந்து தண்ணிக்குள்ளே இருந்தாலும் தண்ணி ஒட்டுறதில்லை. அதே மாதிரி இந்த ஆன்ம வாழ்க்கையில் அதிகம் பண்ணவங்க உலக வாழ்க்கை மத்தியில் இருந்தாலும் அவங்கள அதை டச் பண்றது இல்லை, அதோட இம்பாக்ட் இருக்கிறது இல்லை, அதோட தாக்கம் இருக்கிறது இல்லை. அதுதான் முக்கியமானது. அன்னாடி ஒருத்தர் வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரே வழி ஆன்மீக வாழ்க்கை, பக்தி வாழ்க்கை, இல்ல முன்னேற, வேற எந்த வகை வழியும் கிடையாது. வேற எந்த வகை வழியிலையும் ஒருத்தர் நாடி இந்த பௌதிக சுகத்தை குறைக்க முடியாது. சௌபாரி முனி வந்து அவர் தவத்தில் மட்டும் இங்கே இருந்தாரு, ஆனா பக்தியில் அவ்வளவு மங்களா. அன்னாடி அவர் வெளியே வர வேண்டியதாச்சு. அன்னாடி அவ்வளவு பெரிய தபஸ்விக்கே அந்த மாதிரி ஆச்சுன்னா சாதாரண பண்ணப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சௌபாரி முனியோட வரலாறு வந்து பெரிய லாங் லெசன். சுருக்கமா வந்து குடும்ப வாழ்க்கையில் நுழையிறவங்க ரோபதாசனம் அது டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் நிரந்தரம் முங்கிடக்கூடாது. அதே சமயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்க ரெண்டு பேரும் அது எப்படி முன்னேறணும்னா பக்தி செயலையும் பக்தி தொண்டலையும். அதே சமயத்தில் லௌகிய வாழ்க்கையை குறைக்கணும். எப்படி குறைக்கணும்னா சாஸ்திரங்கள் விதிப்படி வாழணும், அது நாடி லௌகிய வாழ்க்கையை குறைக்க முடியும். இந்த ரெண்டும் பேரலா போகணும். குடும்ப வாழ்க்கை லௌகிய வாழ்க்கை குறைக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறும். அப்படி இருக்கும்போது நம்ம பெறப்படுத்துறது முக்கியமாக ராக் சரீர மோஷன் அந்த உடலை விடுறதுக்கு முன்னாடியாது காமக்ரோத உத்பவ வேகம். காமக்ரோதம் இந்த வேகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதான் வாழ்க்கையோட குறிக்கும். இந்த உடம்பெடுத்தோட நோக்கம் ஹரே கிருஷ்ணா. சந்தேகம் கேள்விகள் வெல்கம். தவாவளி முன்னாடி மற்றவங்க மனசை மாத்துறது யார் மனசை பார்த்தது? தன் உடம்பு தான் மாத்தினார், மனசை மாத்தல. அவங்க உடம்பால மாத்தினார். ஏன் தவாவளி முன்னாடி அவங்க அட்ராக்ட் ஆன 50 ரசகுமாரிகளும் லவ்யத்தினாடி உடம்பு நாடி முதல் ராஜா போய் நீயே செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இவரோட உடம்பு சுருங்கி இறுங்கி தோல் தோணி தண்ணிக்குள்ளே இருந்த நாடி எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. 50 நாடி இவருக்கு தெரியுது, யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அன்னாடி உடம்பு இப்போ நம்ம அலங்காரம் பண்ணி பவுடர் அடித்து ஹேர் கட் ஸ்டைல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி இப்பெல்லாம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பியூட்டி பார்லர் போனாங்கன்னா அதுக்கு எவ்வளோ எவ்வளோ அந்த மாதிரி ஒரே அலங்காரம் விதமாக பண்ணாதானே நம்ம மார்க்கெட்டில் சேல் ஆகும். அந்த மாதிரி பண்ற நாடி அது வந்து முந்திலாம் கல்யாணம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தெருங்கினவங்க தான் போய் பார்ப்பாங்க, பப்ளிக்லாம் போய் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் சௌபாரி முனிவர் வந்து அவர் தன்னையும் இளமையாகவும் அலங்காரமும் ஜெகஜோதியா பண்ணிட்டு போய் நின்ன நாடி அந்த இளவரசிகள் பூரா அட்ராக்ட் ஆனாங்க. அவர் தவோடி முன்னாடி அவங்க அட்ராக்ட் பண்ணல. இப்ப அதே மாதிரி மாறும் கல்யாணத்துல வெறும் உடம்பை வச்சு தானே கல்யாணம் நடக்குது. எனக்கு ஏவோ சின்ன பையனா இருக்கல பக்கத்து வீட்டில் வந்து இந்த சின்ன ரொம்ப நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க வந்து பொண்ணு பார்த்தாங்க, பார்த்தப்ப அவங்க கம்பாரிசன் எப்படின்னா இந்த நடிகை மாதிரி இருக்கணும், இந்த நடிகை மாதிரி இருக்கணும், அந்த நடிகை மாதிரி இருக்கணும்னு நடிகைகளை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் தான். அந்த பொண்ணு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாங்க. நல்லா ரொம்ப நான் தூரம் நான் சின்ன பையன், ஆனால் 2 இயர்ஸ்லேயே ஏதோ கேன்சர் ஆனமா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாதாரணமா குடும்ப பாங்க ஒரு பொண்ணு வேணும்னு தேடி நாங்க இல்லைன்னா பொண்ணு பாக்குறதெல்லாம் மன்மதனை பாக்குறாங்க மாதிரி இருக்கணும், பையங்க பாக்குறதுலாம் ரதி மாதிரி இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படின்னு யாருமே பாக்குறது அதான் இன்னைக்கு மாடர்ன் மேரேஜோட கல்யாண பிரச்சனை. அதனால டக்குனு மேரேஜ் உடம்ப வச்சு நடக்கிற மேரேஜ் உடம்பு சுகம் குறைஞ்சவனே மேரேஜும் பிரேக் ஆகும். உடம்பு சுகத்து நாடி உடம்பு சுகம் நிலைக்காதுன்னு அதான் சொல்றோம். சௌபாரி முனி இவ்வளவு அலங்காரம் பண்ணி 50 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவருக்கு அந்த உடம்பு சுகம் நொடியில மறைஞ்சு போகணும் தெரியுது. அதனாடி உடம்பு சுகத்தை மையமா வச்சு அண்ணாடி அதுதான் அழிஞ்சு போகுது. இன்னைக்கு கல்யாணமும் அதான், எல்லாரும் உடம்பு சுகம், உடம்பு சுகம் தீர்ந்தவொடனே அடுத்து என்ன செய்ய உடம்பு கல்யாணம் பிரேக் ஆகும். அதனாடி கண்டிப்பா அவர் தவோலி மைநாடி அவங்களை அட்ராக்ட் பண்ணல. தவோலி மைநாடினா கர்தமுனிவரும் ஊங்கலம் தேவூதி அவர் உடம்புலாம் மாத்தல. ஆனா தேவூதியும் கடைசியில குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடனோடனே இந்த சூழ்நிலை நான் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடனோடனே அவர் வாகனத்திலே பிறக்கிற கோட்டையை ஏற்பாடு பண்றாரு. அந்த மாதிரி எல்லாமே இதே வசதிகள் தான். இதே இதுல சொன்ன மாதிரியே தான் கர்தாமணி வரும் அவதான் கபிலரோட தந்தை, பகவான் கபிலரோட தந்தை. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வந்து வனவாசம் போயிடுறாரு. ஒரு குழந்தை, முதல் 9 பெண்கள் இருக்கிறாங்க, அடுத்து ஒரு பையன் கபிலர். அதுக்கப்புறம் நான் ஒரு பையன் வந்தவொடனே உனக்கு அவன் அறிவுரை சொல்லுவான் ஒரு காட்டு போயிடுறாரு. அப்புறம் கபிலர் வந்து தாயாருக்கு உபதேசம் பண்றாரு, பெரிய உபதேசம் தேவகுதி. பகவான் கபிலரின் போதனைகள் நம்ம புக் இருக்க போறாமே அந்த தேவகுதி. அன்னாடி ஆன்மீக வலிமையில வந்து இந்த வாழ்க்கை அதிகம் வராது. ஆன்மீக வலிமை அதிகம் பட்டுச்சுன்னா குடும்ப வாழ்க்கை சுகம் குறையும். இவன் கபில முனிவர் சார் கட்ட முனிவரும் அந்த கல்யாணத்துக்குன்னா தேவகுதிக்கு அவ்வளவு வசதி பண்றாரு. ஏன் அகஸ்திய முனிவர் அவர் வந்து லோபமுத்திரை கல்யாணம் பண்றாரு. ஆனா லோபமுத்திரை வந்து இந்த மாதிரி என்னாடி எப்படி இளவரசி என்னாடி இந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும், குடும்ப வாழ்க்கைன்னா அதுக்குரிய வசதிகள் கொடுங்கன்னு கேட்டவனே அவர் போய் ஒவ்வொரு ராஜாட்டையா கேட்கிறாரு. அகஸ்தியர் கொஞ்சம் செல்வம் கொடு, நான் குடும்ப வாழ்க்கை வளரணும். அவங்க தவ வலிமை நாடி செல்வத்தை உண்டாக்க முடியும். ஆனா அவங்க வந்து தவ வலிமை வரைய மன்ன விரும்பல. தவ வலிமை நாடி அவங்க செல்வம் எல்லாம் உண்டாக்கலாம். ஆனா அவங்க தவ வலிமை வரைய மன்னா நாடி தானம் கேட்கிறாங்க. எல்லா ராஜா அந்த டைம் பயங்கர பஞ்சம். எல்லா ராஜாவும் சொல்றாங்க கணக்கு வழக்கு போனா அவட்டே ஒப்படைச்சாங்க. இதுல ஏதாவது இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா வரி போட மாட்டாங்க, மக்களை துன்புறுத்தக்கூடாது. தர்மசாஸ்திரப்படி ஆட்சி புரிஞ்ச நாடி அவங்க கஜானால வந்து எதுவுமே எக்ஸஸ் இல்ல, கரெக்டா கஷ்டத்துல நடத்திட்டு இருக்கணும். எல்லாம் அவரும் அவசியம் பாக்குறாரு. அவங்க நேர்மையா சொல்றாங்க அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு. கடைசி ஒரு ராஜாட்ட போய் நிக்கணும். அவசர ரெண்டு அசுரர் இருக்காங்க, வாதாபி இல்வலன்னு. அவங்ககிட்ட சரியான காசு இருக்கு, நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டா நீங்க இது பண்ணலாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான அசுரம். என்ன செய்வானா வாதாபி இல்வலன்னு அந்த எல்லா ரிஷிகளும் வரையில ஒட்ட வந்து ஆடோ ஏதோ மாறிக்கிடுவான். உடனே வெட்டி இன்னொருத்தையும் சமைச்சு போடுவான். தம்பியாவோ அண்ணன் தம்பி சமைச்சு போட்டுவான். சாப்பிட்ட உடனே நீ வாதாபியா இல்வன் யாரோ ஓட்டம் பண்ணுவோம் இல்வலா வெளியே வான்னு சொன்னோடனே வயிற்ற கிழிச்சிட்டு கொண்டுட்டு வெளியே வரும். இதுதான் அவன் கொள்ற முறை. அதனாடி அகஸ்தியருக்கு அதே மாதிரி செய்வாங்க. ஆசிரியர் வந்து வயிற்று தடை ஏப்ப விட்டு நீ செமிச்சு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. செமிச்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த 100 அவசரம் வந்து செல்வத்தில் மிச்சம்லாம் கொடுப்பான். அதை வச்சு லோபமுத்திரைக்கு அசைகள்லாம் பண்ணி குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா கடை விரிச்சாச்சு, மூடுறது கஷ்டம். எல்லாத்தையும் சேர்க்கணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில வந்து அவ்வளவு சுலபமா முன்னாடி கடையை க்ளோஸ் பண்ண முடியாது. அது என்னது பேங்க்ரப்ட் நோட்டீஸ்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒன் வே டிராபிக் தான். ஒரு வழியா உள்ள நுழைஞ்சாச்சுன்னா சாஸ்திரப்படி ரிட்டர்ன் கிடையாது. கடைசி வரைக்கும் அது ஒரு செயின் போயிட்டே இருக்கும், எங்க போகணும்னே தெரியாது. அன்னாடி லோபமுத்திரையும் அப்படிதான், கர்த முனிவரும் அப்படிதான், இங்க சௌபாரி முனிவரும் அப்படிதான். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில பக்குவம் மாறவங்க ரொம்ப கொஞ்சம் சுத்தாச்சுன்னா படிப்படியா அவங்க போச்சு. ஏன்னா சௌபாரி முனிவர் வந்து இந்த மாதிரி அவர் தவ வலிமையை பயன்படுத்தல, தவ வலிமையை பயன்படுத்தியிருந்தா. தவ வலிமைனா ரெண்டு வகையான தவ மணி இருக்கும், ஒன்னு ஆன்மீக வலிமை, இன்னொன்னு லௌகியம். அதை வந்து உங்க ஆன்மீகத்துல பயன்படுத்தலாம். ஆனா அவர் வந்து லௌகியமா பயன்படுத்திட்டா நாடி அவரோட தவ வலிமையெல்லாம் குறைஞ்சு போச்சு. திரும்பி அதான் இன்னும் பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல வரும். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரா நான் எவ்வளவு சீரியஸான தவ பண்ணிங்க, இப்ப எல்லாமே போச்சு, பலன்லாம் போச்சுன்னு வருத்தப்பட்டு திருப்பி நான் எப்படி இதுல முங்கி கடற்கிறேன், ஒரு சாதாரண ரெண்டு மீன்களோட ஆட்டத்தை பார்த்து நான் இப்படி வந்து சிதறி போயிட்டனே, திரும்ப வந்து நான் வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லி திருப்பி அவர் தவத்தில் முங்குறேன். ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீமத் பாதம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ பிரபாதம்.